ஐந்தனை எழுபது. மூலமும் உரையும் ஒலி நூல். வெளியீடு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், தன்னாட்சி நிறுவனம், கல்வி அமைச்சகம், இந்திய அரசு, செம்மொழி சாலை, பெரும்பாக்கம், சென்னை 600,100. ஒலி நூல் உருவாக்க திட்ட குழு, திட்ட தலைமை பேராசிரியர் இரா சந்திரசேகரன், இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திட்ட துணை தலைமை முனைவர் ரே புவனேஸ்வரி, பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இரா வெங்கடேசன், இளநிலை ஆராய்ச்சி அலுவலர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, குறுஞ்செயலி வடிவமைப்பாளர்கள் திரு அமுருக சுவாமிநாதன், நிரலாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திரு கி கண்ணன், இளநிலை ஆய்வு வளமையர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, ஒலிநூல் உருவாக்கம் திரு வெ சிவபிரகாசம், தரவு உள்ளீட்டாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திரு மு முனியசாமி, தரவு உள்ளீட்டாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை.
அறிமுகம். பேராசிரியர் இரா சந்திரசேகரன், இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ் செவ்வியல் நூல்களின் சிறப்புகளை உலகெங்கும் பரவச் செய்யும் நோக்கத்தைக் கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அதற்கேற்ற வகையில் மொழிபெயர்ப்புகள், ஆய்வுத் திட்டங்கள் முதலான பணிகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன. உலக மொழிகள் பலவற்றிலும் தமிழ்ச் செவ்வியல் நூல்களை மொழிபெயர்க்கும் பணியில் செம்மொழி நிறுவனம் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றது. தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியத்தை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஆங்கிலம், இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. மேலும் பல உலக மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. பௌத்த சமயக் காப்பியமான மணிமேகலையை பௌத்த சமயத்தை பின்பற்றும் நாட்டினர் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் மலாய், இந்தோனேசியா, சீனம், சிங்களம், தாய், ஜப்பான் உள்ளிட்ட 18 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வருகின்றன. 100 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்க வேண்டுமென்ற இலக்கையும் செம்மொழி நிறுவனம் கொண்டுள்ளது. இவற்றுடன் கிபி 600 முந்தைய கல்வெட்டியில் தொல்லியல் முதலான துறைகளில் ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், செவ்வியல் நூல்களின் சிறப்புகளை வலையொலி மூலம் பரப்புதல், இணைய வழியாக செம்மொழி தமிழை கற்பித்தல் முதலான திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பல்வேறு தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைவது பார்வை மாற்றுத் திறனாளிகள் கேட்கும்படியான் ஒலி நூல் திட்டமாகும். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட 41 செவ்வியல் தமிழ் நூல்களுடன் நன்னூல், புறப்பொருள் வெண்பாமாலை, தண்டியலங்காரம், யாப்பரங்கலக்காரிகை, நம்பியக பொருள் ஆகிய 46 தமிழ் நூல்களை ஒலி நூல் வடிவில் செம்மொழி நிறுவனம் தற்பொழுது வெளியிடுகிறது. பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஒலி நூல்கள் அனைத்திலும் மூலப்பாடங்கள் எளிய சந்தி அமைப்பில் தரப்பட்டுள்ளன. மூலப்பாடத்திற்கு ஏற்ற செறிவான உரையும் இடம்பெற்றிருக்கின்றது. பார்வை மாற்றுத் திறனாளிகளின் பயன்கருதி இந்த ஒலி நூல்கள் அனைத்தையும் இலவசமாக வழங்குவதில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் கல்விசார் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த ஒலி நூல்களை சிறப்பாக வடிவமைத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரிய பணியில் ஈடுபட்ட நிறுவனப் பணியாளர்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முன்னுரை. ஐந்தனைகளில் ஒவ்வொன்றிற்கும் 14 பாடல்களைக் கொண்டு 70 பாடல்களில் இந்நூல் அமைந்துள்ளதால் ஐந்தனை 70 என பெயர் பெற்றது. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்ற வரிசையில் திணைகள் அமைந்துள்ளன. இந்நூலின் முதலில் விநாயகரை குறித்த கடவுள் வணக்கப் பாடல் ஒன்று உள்ளது. இக்கடவுள் வாழ்த்து நூலுக்கு புறம்பாதலோடு இதற்கு பழைய உரைக்காரர் உரை எழுதாமையாலும் இச்செய்யுள் நூலாசிரியரே இயற்றியது என்று துணிந்து கூற இயலாது. இச்செய்யுளின் நடைப்போக்கும் ஏனைய பாடல்களினும் வேறுபட்டுள்ளது. ஐந்தனை நூல்களில் வேறு ஒன்றிற்கும் கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாமையும் சிந்திக்கத்தக்கது. இந்நூலில் உள்ள 70 பாடல்களில் முல்லைத் திணையில் 2 பாடல்களும், 25, 26 நெய்தல் திணையில் 2 பாடல்களும், 69, 70 காணப்படவில்லை. இந்நூலை ஆக்கியவர் மூவாதியார். இவரை சிலர் சமணர் என்று கூறுவர். ஆனால் அதற்கான சான்றுகள் இல்லையோ, இவரை பற்றி வேறு எதுவும் கிடைக்கவில்லை. நூல் பெயர் ஒற்றுமையாலும் வேறு சில குறிப்புகளாலும் ஐந்தனே ஐம்பதை அடி ஒற்றியுள்ளாரோ என்று தோன்றுகிறது. இந்நூல் செய்யுள்கள் பலவற்றை இளம் பூரணர், நச்சினார்க்கினியர் முதலியோர் தம் உரைகளில் பயன்படுத்தியுள்ளார்கள். பழைய உரையும் கிளவி குறிப்புகளும் முதல் 24 பாடல்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ளன. அக்கால பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளும் இடம்பெற்றுள்ளன. இப்படிக்கு பதிப்பு குழு கடவுள் வாழ்த்து என்னும் பொருள் இனிதே எல்லாம் முடித்து எமக்கு நன்னும் கலை அனைத்தும் நல்குமால் கண்ணதலின் முண்டத்தான் அண்டத்தான் மூலத்தான் ஆலம் சேர் கண்டத்தான் ஈன்ற களிறு.
நெற்றிக் கண்ணையும் அண்டத்தை வடிவமாகவும் நஞ்சினை கழுத்தில் உடையவனுமாகிய சிவபெருமான் பெற்றெடுத்து யானை முக கடவுள் நாம் விரும்பும் பொருள்களையும் கல்வியையும் கொடுப்பார்.
முதலாவது குறிஞ்சி பாடல் ஒன்று. அவரை பொருந்திய பைங்குரல் ஏனல் கவரி கடமா கதூம் படர்சாரல் கானக நாட மரவல் வயங்கிழைக்கு யான் இடை நின்ற பூனை.
விளக்கம்: அவரை கொடிகள் நிறைந்த திணைப்புனத்தில் கவரிமான்கள் மேயும் நாட்டினையுடைய தலைவனிடம், தோழி தலைவிக்கும் உனக்கும் நடுவே புனையாக இருந்து என் உதவி மறவாமல் தலைவியை மணக்குமாறு கூறினாள்.
பாடல் இரண்டு. கொல்லை புனத்த அகில் சுமந்து கால் பாய்ந்து வானின் அருவி ததும்ப கவினிய நாடன் நயமுடையன் என்பதனால் நீப்பினும் வாடல் மறந்தன தோல்.
விளக்கம்: மழை அருவி பெருக்கெடுத்து ஓடும் திணைப்புனத்தில் உள்ள அகிர்கட்டைகளை சுமந்து செல்லும் அருவியினை உடைய மலைநாட்டு தலைவன் வாய்மையுள்ளவன் என்பதால் அவன் பொருள் தேட என்னை பிரிந்து சென்றாலும் என் உடல் வருந்தவில்லை என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள்.
பாடல் மூன்று. இலை அடர்தன் குளவி வேந்த பொதும்பில் குலையுடை காந்தள் இன வண்டு இமிரும் வரையக நாடனும் வந்தான் மற்ற அன்னே அலையும் அலை போயிற்று இன்று.
விளக்கம்: காட்டு மல்லிகை கொடிகள் படர்ந்து காந்தள் மலர்கள் நிறைந்த சோலையில் வண்டுகள் தேனுண்டு பாடும் மலைநாட்டு தலைவன் மனம் பேச சான்றோர்களை அனுப்பியுள்ளான். எனவே செவிலித்தாயின் துயரம் நீங்கியது என தோழி தலைவியிடம் கூறினாள்.
பாடல் நான்கு. மன்ற பலவின் சுளை விளை தீம் பழம் உண்டு உவந்து மந்தி முலை வருட கன்று அமர்ந்து ஆமா சுரக்கும் அணி மலை நாடனே யாமா பிரிவது இலாம்.
விளக்கம்: பலா மரத்திலுள்ள பலாப்பழத்தை தின்று நீர் வேக்கை மிகுந்ததால் அங்கிருந்த பசுவின் மடியை மந்தி தடவ அப்பசு தன் கன்றுக்குப் பால் கொடுப்பதைப் போல பால் கொடுக்கும் படியான மலைநாட்டு தலைவனை யாம் பிரிந்து வாழ இயலாது என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் ஐந்து. சான்றவர் கேண்மை சிதைவு இன்றாய் ஊன்றி வலி ஆகி பின்னும் பயக்கும் மெலிவு இல் கயம் திகழ் சோலை மலை நாடன் கேண்மை நயம் திகழும் என்னும் என் நெஞ்சு.
விளக்கம்: சான்றோரின் நட்பானது நிலைத்து நின்று பலவகை நன்மைகளை உண்டாக்கும். அதுபோல நீர்நிலைகளால் வளமாக காணப்படும் சோலைகள் சூழ்ந்த மலைநாட்டு தலைவனின் நட்பானது நன்மை பயக்கும் என என் நெஞ்சம் நினைக்கின்றது என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள்.
பாடல் ஆறு. போன் இணர் வேங்கே கமழும் நளிர் சோலை நல்மலை நாட மரவல் வயங்கிழைக்கு நின் அல்லது இல்லையால் இயாயோ கண்ணோட்டத்து என் உயிர் தாங்கும் மருந்து.
விளக்கம்: வேங்கை மரங்களும் பூஞ்சோலைகளும் நிறைந்த மலைநாட்டு தலைவனிடம் தலைவிக்கு உதவையாருமில்லை. ஆதலால் உபாதைகளை நீக்கும் மருந்து போன்று அவளை திருமணம் செய்து காக்குமாறு தோழி கூறினாள்.
பாடல் ஏழு. காய்ந்தியல் அன்னை இவளோ தவறு இழல் ஓங்கிய செந்நீர் எழுதரும் கான் யாற்றுள் தேம் கலந்து வந்த அருவி குடைந்து ஆடத் தாம் சிவப்பு ஒற்றனக்கண்.
விளக்கம்: உயர்ந்த மலைகளிலிருந்து விழும் தேன் கலக்கப் பெற்று பாயும் அருவியில் தலைவி தலை முழுகி விளையாடியதால் அவள் கண்கள் சிவந்தன. இவள் தவறு ஏதும் செய்யவில்லை, சினந்து கூற வேண்டாம் என்று கற்பனையாக தோழி செவிலித்தாயிடம் கூறினாள்.
பாடல் எட்டு. வெறி கமழ் தன் சுனை தென்னீர் துளும்பாக் கரி வளர்த்தே மா நருங்கனி வீழும் வெறி கமழ் தன் சோலை நாட ஒன்று உண்டோ அறிவின்கண் நின்ற மடம்.
விளக்கம்: மிளகு கொடிகள் படர்ந்துள்ள மாமரத்தின் நறுங்கனிகள் மணம் கமழ்கின்ற சுனையில் உள்ள தெளிந்த நீர்விழும் சோலைகள் நிரம்பியுள்ள மலைநாட்டு தலைவனாகிய உன்னிடம் அறியாமை இல்லை. ஆகவே தலைவியை மணந்து கொள்ள வேண்டும் என்று கூற வேண்டியதில்லை என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் ஒன்பது. மந்தத்துருகள் கருங்கண் முசு உகழும் குன்றக நாடன் தெளித்த தெளிவினே நன்றி என்று தேறி தெளிந்தேன் தலையளி ஒன்று மற்றும் ஒன்றும் அனைத்து.
விளக்கம்: இயற்கை புரட்சியின் போது என்னை தெளிவித்த தலைவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட நட்பு எதிர்காலத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒன்று என தெளிந்தேன். அன்று தலைவன் காட்டிய அன்பு வளமையாக நின்று என்னை காக்கும், எனவே தலைவனை இகழ்ந்து பேச வேண்டாம் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 10. பிரேசம் கொள வீழ்ந்த தீம் தேன் இறால் மறையான் குழவி குழம்பின் துகைக்கும் வரையக நாட வரையாய்வரின் எம் நிறைத்தொடி வாழ்தல் இழல்.
விளக்கம்: வேடர்கள் தேனடைகளை கவர்ந்து செல்லும்போது கீழே நழுவி விழுந்த தேனடைகளை மான் கன்றுகள் தன் கால் குழம்புகளால் சிதைக்கும். மலைநாட்டுத் தலைவனிடம் நீ தலைமகளை விரைவில் மணந்து கொள்ளவில்லை என்றால் அவள் துன்பத்தினால் இறந்து போவாள் என்று தோழி கூறினாள்.
பாடல் 11. கேழல் உழுத கரி புன கொல்லையுள் வாழை முதுகாய் கடுவன் புதைத்து அயரும் தாழ் அருவி நாடன் தெளி கொடுத்தான் என் தோழி நேர்வளை நெஞ்சு ஊன்றுகோல்.
விளக்கம்: பன்றிகள் கொம்புகளால் கிளறிய திணைப்புனத்தில் ஆண் குரங்குகள் வாழையின் முற்றிய காய்களை பழுக்கச் செய்ய புதைத்து வைத்து பின் புதைத்த இடம் தெரியாமல் வருந்தும்படியாக ஓடும் அருவிகளை உடைய மலைநாட்டுத் தலைவன் என் தலைவியின் மார்பில் பாய்ந்த அம்பை போன்ற தெளிவான உறுதிமொழிகளை தந்துவிட்டான் என தோழி தலைமகனை பார்த்து கூறி.
பாடல் 12. பெருங்கை இருங்களிறு ஐவனம் மாந்தி கருங்கால் மராம் பொருள் பாசடை துஞ்சும் சுரும்பு இமில் சோலை மலை நாடன் கேண்மை பொருந்தினார்க்கு ஏமாப்பு உடைத்து.
விளக்கம்: ஆண் யானை மலையில் உள்ள நெற்பயரை மேய்ந்து மாமரச் சோலையில் உறங்கும் மலைநாட்டுத் தலைவனின் நட்பு அவனை நெருங்கி வாழ்பவர்க்கும் பாதுகாவலாக பொருந்தும் இயல்புடையதாகும் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 13. வார் குரல் ஏனல் வளை வாய்க்கிளை கவரும் நீரால் தெளி திகழ் காணாடன் கேண்மையே ஆர்வத்தின் ஆற முயங்கினேன் வேலனும் ஈர வலித்தான் மறி.
விளக்கம்: திணைக்கதிர்களை கிளிகள் கவர்ந்து செல்லாமலிருக்க என் அயன்மார் திணைப்பன காவலில் என்னை நிறுத்திய போது மலை நாடனோடு நட்பு கொண்டு அவனை ஆறத்தழுவியதனால் என் மேனையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டது. அதனே செவிலித்தாய் தெய்வத்தால் ஏற்பட்ட மாற்றம் என்று எண்ணி ஆட்டை பறிகொடுக்க தேவராளனும் வெறியாடத் துணிந்துவிட்டான். செவிலியிடம் உண்மையை கூறுவாயாக என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 14. குறை ஒன்று உடையன்மன் தோழி நிறை இல்லா மன்னியர்க்கு ஏமம் செயல் வேண்டும் இன்னே அறா வழங்கு நீள் சோலை நாடனே நம்மில் இராவாரல் என்பது உரை.
விளக்கம்: தோழியிடம் தலைவி நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். பெரிய சோலைகள் சூழ்ந்த மலைநாட்டுத் தலைவனை இப்போதிருந்து பாம்புகள் நடமாடுகின்ற நம் வீட்டு பக்கத்தில் இரவில் வர வேண்டாம் என்று அவரிடம் கூற வேண்டும் என்று கூறினாள்.
2. முல்லை. பாடல் 15. செங்கதிர் செல்வன் சினம் கறந்த போர்தினால் பைங்கொடி முல்லை மணம் கமழவண்டு இமிரக் காரோடு அலமரும் கார்வானம் காந்தோறும் நீரோடு அலமரும் கண்.
விளக்கம்: சூரியன் வெப்பத்தை மறைத்துக் கொண்டதால் முல்லைகள் மலர்ந்து மணங்கமழ வண்டுகள் மதுவுண்டு மகிழ்கின்றன. கரும்பேகங்கள் வானில் தெரியும் போதெல்லாம் என் கண்கள் கண்ணீரை சிந்துகின்றன என்று தலைவன் கார்காலத்தில் வராததை நினைத்து தோழியிடம் வருந்தி கூறினாள்.
பாடல் 16. தடமென் பனை தோழி நீத்தாரோ வாரார் மடநடை மத்தியே அகவ கடல் முகந்து மின்னோடு வந்தது எழில் வானம் வந்து என்னே என் ஆதி என்பாரும் இல்.
விளக்கம்: பொருளுக்காக பிரிந்து சென்ற நம் தலைவன் இன்னும் வரவில்லை. அழகிய மயில்கள் மகிழ கார்காலம் வந்துவிட்டது. ஆனால் நான் தனியாளாய் வருந்துகிறேன் என்று கார்பருவம் வந்ததை அறிந்து தோழியிடம் தலைவி வருந்தி கூறினாள்.
பாடல் 17. தன் நருங்கோடல் துடுப்பு எடுப்ப கார் எதிரி விண் உயர்வானத்து உறும் உரற்ற தென்னிதின் புல்லுனர் இல்லார் நடுங்கச் சிறு மாலை கொல்லுனர் போல வரும்.
விளக்கம்: வெங்காந்தள் செடிகளின் துடுப்பு போன்ற அரும்புகள் அரும்பியிருக்கும் மாலை நேரத்தில் வானத்தில் இடிகள் இடிக்கும் ஓசை கேட்டு காதலரை பிரிந்த காதலிகள் மிகுந்த துன்பம் அடைகின்றனர் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 18. கதழ் உறைவானம் சிதற இதழகத்து தாது இணர்கொன்று எரி வளர்ப்பப்பாய் இடிப்பது போலும் எழில் வானம் நோக்கித் துடிப்பது போலும் உயிர்.
விளக்கம்: பூங்கொத்துக்களோடு கூடிய கொன்றை மரங்கள் நெருப்பைப் போல் பூத்து விளங்க எங்கும் பரவி இடித்துரைப்பது போல் ஒலிக்கும் வான்வெளியை பார்த்தால் என் தலைவரை நினைத்து என் உள்ளம் விதும்பித் துன்புறுகிறது என்று தலைவி கூறினாள்.
பாடல் 19. ஆலை வெறுப்புற்று அகவிப்புறவு எல்லாம் பீலி பரப்பி மயில் ஆலச்சூலி விரிகுவது போலும் இக்கார் அதிர ஆவி உருகுவது போலும் எனக்கு.
விளக்கம்: மயில் கூட்டங்கள் மழை துளிகளை விரும்பி அழைத்துக் கொண்டு முல்லை நிலத்தின் பக்கமெல்லாம் தோகைகளை விரித்து ஆடுகின்றன. அவற்றின் அழைப்பினை ஏற்று மேகங்கள் கருக்கொண்டு முழக்கம் செய்கின்றன. இவற்றைக் கண்டு என் உள்ளம் மிகவும் வருந்துகிறது என்றாள் தலைவி.
பாடல் 20. இரத்த அருங்கலை பொங்க புனத்த கொடி மயங்கு முல்லை தளிர்ப்பயிடி மயங்கி யானம் அவரும் வருந்த சிறு மாலை தானம் புயலும் வரும்.
விளக்கம்: ஆண் மான்களும் பெண் மான்களும் சேர்ந்து திரிகின்றன. கொல்லையில் பல்வேறு கொடிகள் கலந்து படர்ந்து பூக்கள் பூக்கின்றன. நானும் பொருள் தேடிச் சென்ற தலைவனும் வருந்தும்படியாக மாலையில் இடிமுழக்கத்துடன் மழை வருகிறது என்றாள் தலைவி.
பாடல் 21. காரிகை வாடத் துறந்தாரும் பாராமுன் கார்கொடி முல்லை எயிரி ஈனக் காரோடு உடன்பட்டு வந்து அலைக்கும் மாலைக்கோ எம்மின் மடம்பட்டு வாழ்கிற்பாரில்.
விளக்கம்: பொருள் தேடுவதற்காகச் சென்ற தலைவன் வருவதற்குள் கார்கால மழையால் முல்லைக் கொடிகள் அரும்புகளை தோற்றுவிக்கின்றன. அத்தகைய இம்மாலை பொழுதில் நம்மைப் போல் துன்பம் அடைந்து உயிர் வாழும் வலிமை பெற்றவர் வேறு யாரும் இல்லை என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 22. கொன்றைக் குழல் ஊதி கோவலர் பெண் நிறைத்து கன்று அமர் ஆயம் புகுதர என்று வழங்கிய வந்தன்று மாலை யாம் காண முழங்கிவில் கோலெற்றுவான்.
விளக்கம்: இடையர்கள் கொன்றைக் குழலினை ஊதிக்கொண்டு பசுவும் கன்றுமாக ஊருக்குள் மாலை பொழுதில் வருகின்றனர். இவற்றைக் கண்டு என் மனம் வருந்துகின்றது என்று தோழியிடம் கூறினாள்.
பாடல் 23. தேரே தழங்குரல் தார் மணிவாய் அதிர்ப்ப ஆர் கலிவானம் பெயல் தொடங்கி கார்கொல என்று ஆற்ற வாரா விடுவார்கோல் காதலர் ஒன்றாலும் நில்லாவளே.
விளக்கம்: மேகமானது மழை பெய்யத் தொடங்கி கார்காலத்தை உணர்த்தியதால் என் கையில் உள்ள வளையல்கள் எல்லாம் கழன்று போகின்றன. தவளைகள் இறைச்சலிடுவதைப் போல குதிரைகளின் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள மணிகள் ஒலிக்க தலைவர் பிரிவாற்றாமை நீங்கும்படி வராமல் வருந்துமாறு விட்டுவிட்டால் நான் என்ன செய்வேன் என்றாள் தலைவி.
பாடல் 24. கல்லேர் புறவில் கவினி புதல் மிசை முல்லை தளவோடு போது அவிழ எல்லி அலைவு ஆற்று விட்டன்று வானமும் உண்கண் முலைவற்று விட்டன்று நீர்.
விளக்கம்: முல்லை நிலத்தில் பூக்கள் மலரும்படி இரவில் இடைவிடாது மழை பெய்தது. ஆனால் என் முகம் மலரச் செய்வதற்குரிய என் தலைவர் வராததால் என் வையுண்ட கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வெளிவர அவை என் மார்பகத்தின் மீது வடிந்து கொண்டிருந்தன என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
25, 26 பாடல்கள் இரண்டும் மறைந்து போயுள்ளன. பாடல் 27. கார்புடை பாண்டில் கமழப்புறவு எல்லாம் ஆர்போடு இன வண்டு இமிழ்ந்து ஆட நீர்த்து அன்றி ஒன்றாவது அலைக்கும் சிறு மாலை மாறு உழந்து நின்றாக நின்றது நீர்.
விளக்கம்: வாகை மரங்கள் தழைத்து பூத்து மணம் வீசுகின்றன. முல்லை நிலத்தின் எல்லா பக்கங்களிலிருந்தும் வண்டுகள் ஆரவாரத்துடன் தேனுண்டு தெரிகின்றன. மாலைக்காலம் எனக்கு மாறாக இருந்ததனால் கண்ணீரானது கண்களில் நிலையாய் நின்றதால் நான் என்ன செய்வேன் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 28. குறுந்து அலைவான் படலை சூடிச் சுரும்பு ஆர்ப்ப ஆயன் புகுதரும் போர்தினான் ஆயிழாய் பின்னோடு நின்று பெயரும் படுமழைக்குள் என்னோடு பட்ட வகை.
விளக்கம்: குறுத்த மலர் மாலையை அணிந்து வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்ய ஆயன் பசுக்கூட்டத்துடன் வீட்டிற்கு வரும் மாலை நேரத்தில் என்னிடம் தோன்றிய வருத்தம் மழையினால் தோன்றியது. நான் என்ன செய்வேன் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
3. பாலை. பாடல் 29. எழுத்துடை கல் நிறைக்க வாயில் விழுத்தொடை அம்மாறு அலைக்கும் சுரம் நிறைத்து அம்மா பெருந்தகு தாளாண்மைக்கு ஏற்க அரும் பொருள் ஆகும் அவர் காதல் அவா.
விளக்கம்: தலைவர், நடுகர்கள் நடுவதற்கு காரணமான வீரர்கள் போரிடும் பாலை நில வழியில் செல்ல விருப்பப்படுகிறார் என்று தலைவிக்கு தலைவனின் பிரிவை தோழி உணர்த்தினாள்.
பாடல் 30. வில் உழுது உண்பார் கடுகி அதர் அலைக்கும் கல் சூழ் பதுக்கே ஆரத்தத்தில் பாரார்கொள் மெல்லியல் கண்ணோட்டம் இன்றி பொருட்கு இவர்ந்து நில்லாத உள்ளத்தவர்.
விளக்கம்: போர் செய்து அதன் காரணமாக கிடைக்கும் பொருளைக் கொண்டு பிழைக்கும் ஆரலை கழ்வர்கள் வாழும் கற்கள் நிறைந்த பாலை நிலத்து வழிக்கொடுமையை எண்ணி பார்க்காமல் செல்லும் தலைவனின் பிரிவுக்கு உடன்படாத தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 31. பேழ்வாய் இரும் புலி கொஞ்சரம் கோல் பிழைத்து பாழூர் பொதியில் புகா பார்க்கும் ஆரிடே சூழா பொருள் நசைக்கண் சென்றோர் அருள் நினைந்து வாழ்தியோ மற்றோ உயிர்.
விளக்கம்: புலி யானையை கொல்ல முயன்று தோல்வியுற்று பாழ்பட்ட ஊர்களில் உள்ள மன்றங்களில் புகுந்து உணவை நாடி நிற்கும் பாலை நில வழியில் நம் தலைவர் பொருள் தேட விருப்பம் கொண்டு சென்றுள்ளவனின் அருளினை எதிர்பார்த்து இன்னும் இறக்காமலிருக்கிறாயே என்று தலைவி தனக்குத்தானே கூறினாள்.
பாடல் 32. நீரில் அருண் சுரத்த ஆமானினம் வழங்கும் ஆர் இடை அத்தம் இறப்பர்கொல் ஆயுழாய் நாடினை நீக்கி உயிரோடு உடன் சென்று காணப்புணர்ப்பதுகொல் நெஞ்சு.
விளக்கம்: என் உள்ளம் நாணத்தை நீக்கி தலைவருடன் சென்று அவரை கண்டு சேர எண்ணுகையில் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் காட்டுப்பசுக்கள் திரியும் இடமாகிய பாலை நில வழியில் நம்மை பிரிந்து செல்வாரோ என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 33. பொறி கிளர் சேவல் வரி மரல் குத்த நெறிதூர் அருண் சுரம் நாம் உன்னி அறிவிட்டு அலர் மொழி சென்ற கொடி அகநாட்ட வலன் உயர்ந்து தோன்றும் மலை.
விளக்கம்: காட்டுக்கோழிகள் செடிகளை கொத்துவதால் வழியானது தூர்ந்து போகும் இயல்பு கொண்ட பாலை நில வழியின் கொடுமையை நினைத்தால் நமக்கு வருத்தம் மிகுகின்றது. பிரிவினால் ஏற்பட்ட மெலிவைக் கண்டு அயலார் அலர் தூற்றுவது மலையில் பறக்கும் கொடி போன்று நான்கு திசையிலும் செல்கின்றது என தலைவியிடம் தோழி கூறினாள்.
பாடல் 34. பீர் இவர் கூரை மறுமனை சேர்ந்து அல்கி கூறுகிர் என்கின் இருங்கிளை கண்படுக்கும் நீரில் அருண் சுரம் முன்னி அறியார்கொல் ஈரம் இல் நெஞ்சினவர்.
விளக்கம்: பீர்க்கங்கொடி படர்ந்த பால் வீடுகளில் கரடியின் கூட்டம் ஒன்று சேர்ந்து உறங்கும் இத்தகைய நீர் இல்லாத அரிய பாலை நிலக்கொடிய வழியை எண்ணி பார்த்து தம்முடைய செயலை விட்டுவிட எண்ண மாட்டாரா என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 35. சூரல் புறவின் அணில் பிழிற்றும் சூழ் படப்பை ஓர்கேழு சேவல் இதழோடு போர் திளைக்கும் தேரோடு காணம் தெருள் இலார் செல்வார்கொல் ஓர் ஈடு கவ்வை ஒழித்து.
விளக்கம்: பொருளை விட அருளே மேலானது என்ற தெளிவு இல்லாத நம் தலைவர் பிறப்பம் புதர்கள் நிறைந்த காட்டில் அணில்கள் ஒலிக்கும் தோட்டங்கள் நிறைந்த பாலை ஊர்களில் ஆண் கோழிகள் காடையுடன் போர் செய்யும்படியான பாலை நிலத்தின் வழியே பரவும் பழிச் சொற்களைப் பொய்யென ஒதுக்கிவிட்டுச் செல்ல மாட்டார் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 36. முள்ளுடை மூங்கில் பிணங்கிய சூழ் படப்பே புள்ளி வெறுகு தன் குட்டிக்கு இறை பார்க்கும் கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி.
விளக்கம்: நம் தலைவர் சென்ற பாலை நில வழியானது முட்களையுடைய மூங்கில் புதர்கள் வாழும் புள்ளிகளையுடைய காட்டு பூனை தன் குட்டிக்கு இறையை தேடித் திரியும் ஆறலை கள்வர் உலவம் பாலை நில வழி என்று சொல்வார் என்று தோழியிடம் தலைமகள் கூறினாள்.
பாடல் 37. பொறிபுறம் ஒமை புகற்படு நீழல் வரி நுதல் யானை பிடியோடு உறங்கும் எரி மயங்கு கானம் செலவு உரைப்ப நில்லா அரி மயங்கு உண்கண்ணுள் நீர்.
விளக்கம்: மாமரத்தின் அழகுடைய நிழலில் நீண்ட நெற்றியையுடைய ஆண் யானை தன் பெண் யானையுடன் உறங்கும். அதனை அடுத்து காட்டுத்தீ எங்கும் கலந்து எரியும் காட்டு வழியே பொருள் தேடிச் செல்வதாக கூறினால் தலைவியின் கண்களிலிருந்து நீர் நிற்காமல் வழியும் என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் 38. கோழ்வல் கொடுவரி வயமா கொழுமும் தாழ்வி பதுக்கிய காணம் இறந்தார்கொல் ஆழ்வினையின் ஆற்ற அகண்டவா நன்று உணரா மீளிக்குள் முயம்பினவர்.
விளக்கம்: புலிகள் நிறைந்த பாலை நில வழியே வீரம் வாய்ந்து நம் காதலர் தம் முயற்சியால் கொண்ட விருப்பத்தால் இங்கு இருப்பதால் உண்டாகும் தன்மையை அறியாது நம்மை பிரிந்து சென்றாரோ என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 39. கொடுவரி பாயத்துணை இழந்து அஞ்சி கடு உணங்கு பாறை கனவு தவிட்டு நெடுவரை அத்தம் இறப்பர்கொல் கோல் மாப் படுபகை பார்க்கும் சுரம்.
விளக்கம்: புலி பாய்ந்து பெண் யானையைக் கொன்றதால் ஆண் யானை அச்சத்தால் அகன்று மாவிலங்கு மரங்கள் வாடி நிற்கும் பாறைகளுக்கிடையில் உள்ள வழியில் தன் பெண் யானையை கொன்ற புலியின் வருகையை எதிர்நோக்கி பழிவாங்க காத்திருக்கும் அப்படிப்பட்ட பாலை நில வழியில் தலைவர் செல்வாரோ என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 40. மன்ற முதுமரத்து ஆந்தை குரல் எம்பக் குன்றகம் நன்னிக் குறும்பு இறந்து சென்றவர் உள்ளிய தன்மையர் போலும் அடுத்து அடுத்து ஒள்ளிய தும்மல் வரும்.
விளக்கம்: மலை வழியாக பல ஊர்களைக் கடந்து சென்று நம் தலைவர் ஆந்தை அலறுவதாலும் அடிக்கடி நலமிக்க தும்மல்கள் தோன்றுவதாலும் கள ஒழுக்கத்தில் நம்மிடத்தில் கொண்ட அன்பு போல உன் கலக்கம் நீங்க மீண்டும் வருவார் என தலைமகனின் வருகையை எதிர்பார்த்து தலைவிக்கு தோழி கூறினாள்.
பாடல் 41. பூங்கண் இடம் ஆடும் கனவும் திருந்தின, ஓங்கிய கொஞ்சம் இறந்தாரே யாம் நினைப்ப, வீங்கிய மென்தோள் கவினி பிணி தீர, பாங்கத்து பள்ளி படம்.
விளக்கம்: குன்றுகள் நிறைந்த பாலை வழியில் சென்ற தலைவனை நினைக்கும் போது என் இடக்கண் துடித்து கனவுகள் நல்ல தாய் தோன்றுகின்றன. நம் மென்மையான தோள்கள் அழகுற்று நம் துன்பம் நீங்கும் போது பக்கத்தில் பல்லியும் ஒலி அடிக்கிறது என்று தோழி தலைவியிடம் கூறினாள்.
பாடல் 42. ஒல்லோம் என்று இயங்கி உயங்கி இருப்பளோ, கல் இவர் அத்தம் அரிப்பை சிலம்பு ஒலிப்பாக், கோல் களிறு அன்னான் பின் செல்லும் கோல் என் பேதே, மெல் விரல் சேப்ப நடந்து.
விளக்கம்: ஆண் யானை போன்ற தலைவனுடன் சென்ற அரியா சிறுமிகள் பாலை வழியில் செல்ல இயலாமல் வாடி துன்பமுடன் பரல் கற்கள் இடர சிலம்பு ஒலிக்க கால் விரல்கள் சிவக்குமாறு துன்புற்று நடந்து செல்வாளோ என்று உடன்போக்கு போன தலைவியின் நற்றாய் கூறினாள்.
4. மருதம். பாடல் 43. ஆற்றல் உடையன் அரும் பொறி நல் ஊரன், மேற்று சிறு காயக்காய்வு அஞ்சி போற்று உருவிக், கட்டக முத்தின் புதல்வனை மார்பின்மேல் பட்டம் சிதைப்பவரும்.
விளக்கம்: போர் ஆற்றல் உடையவனும் அளவிடற்கரிய செல்வத்தை உடையவனும் ஆகிய மருத நிலத்து தலைவன் வஞ்சிச் செடியைப் போன்று கணுக்கள் சிதறுவதால் தோன்றுகின்ற முத்தைப் போன்ற தன் மகனை தன் மார்பின் மீது தழுவிக்கொண்டு தன் மேலாடை கீழே விழுவதைக் காணாதவனாய் உள்ளான்.
பாடல் 44. அகன் பனை ஊரனைத் தாமம் பிணித்தது, இகன்மை கருதி இருப்பன் முகன் அமரா, ஏதில் மகளிரை நோவது எவன் குலோ, பேதைமை கண்டு ஒழுகுவார்.
விளக்கம்: மருத நிலத்து தலைவனான என் தலைவனை பரத்தையர் மலர் மாலையினால் பிணித்துக் கொண்டு போன அப்பெண்களை நொந்து கொள்வதை விட தலைவனை நொந்து கொள்வதே அறிவுடைமையாகும் என்று தலைவி தனக்குத்தானே கூறிக்கொண்டாள்.
பாடல் 45. போத்தியில் கழுத்தின் புதல்வன் உணச்சான்றான், மூத்தேம் இனி யாம் வரு முலையார் சேரியுள், நீத்து நீர் ஊன வாய்ப்பான நீ போய் மொழி, கூத்தாடி உன்னினும் உன்.
விளக்கம்: கழுத்தோடு தழுவியிருந்த என் கணவர் இப்போது நேரம் இல்லாத காரணத்தினால் புதல்வன் பால் உண்ண என்னை தாயாக்கிவிட்டதால் நான் முதுமை அடைந்துவிட்டேன் என்று பரத்தையர் சேரிக்குச் சென்று கூறி அங்கேயே கள் குடித்து ஊன் உண்டு அப்பரத்தையரோடு கூடிய கணவன் முன்கூத்தாடினாலும் ஆடு என பாணனிடம் தலைவி வாயில் மறுத்து வெறுப்புடன் கூறினாள்.
பாடல் 46. உழலை முறுக்கிய சென் நோக்கு எருமே, பழனம் படிந்து செய் மாந்தி நிழல் வதியும், தன்துறை ஊரன் மலர் அன்ன மார்புறப் பெண்டிற்கு உரை பாண உய்த்து.
விளக்கம்: உழலை என்னும் மரத்தை முறித்து தொழுவத்தை விட்டு நீங்கி சிவந்த கண்களையுடைய எருமையானது மருத நிலத்து வயல்களில் மேய்ந்து மர நிழல்களில் தங்கியிருக்கும்படியான நீர்த்துறையுடைய மருத நிலத்து தலைவரின் காதலை சேரியில் வாழும் பரத்தையரிடம் கூறுவாயாக என்று பாணனிடம் தலைவி கூறினாள்.
பாடல் 47. தேம் கமல் பொய்கே அக வயல் ஊரனே, பூங் கண் புதல்வன் மிதித்து உழக்க இங்கு, தளர்முலை பாராட்டி என்னுடைய பாவே, வளர்முலை கண்ணியமொக்குவார்.
விளக்கம்: மருத நிலத்தலைவனை இளம்புதல்வன் தம் இளங்காலால் மிதித்து சிதைத்துக் கொண்டிருந்த பொழுது அத்தலைவன் மகவு பெற்றதால் தளர்ந்திருந்த பாவை போன்ற தலைவியின் மார்பக காம்பினை வருடிக் கொண்டிருந்தான் என்று செவிலித்தாய் நற்றாயிடம் கூறினாள்.
பாடல் 48. பேதை புகழை புதல்வன் துணை சான்றோன், ஓதை மலி மகிழ்நர்க்கு யாம் எவன் செய்தும், பூ ஆர் குழல் கூந்தல் போன் அன்னார் சேரியுள், ஓவாது செல் பாணனி.
விளக்கம்: வயல்கள் சூழ்ந்த மருத நிலத்து தலைவனுக்கு மகனையே பிரிவு காலத்து துணையாக இருக்கக்கூடிய சான்றோன் என அடைக்கலமாக கொண்ட பெண்ணாகிய நாம் என்ன செய்ய முடியும்? அதனால் மலர்கள் நிறைந்த சுருட்டி முடித்து கூந்தலையுடைய திருமகளைப் போன்ற பரத்தையரின் சேருக்கு தவறாது செல்வாயாக என்று பாணர்க்கு வாயில் மறுத்துக் கூறினாள்.
பாடல் 49. யானர் நல்லூரன் திறம் கிளப்பல் என்னுடைய பானை இருக்க அது கலை நான் உடையான், தன் ஊற்றை எல்லாம் இருக்க இரும்பான நின் ஊற்றுதுந்தேல் உரை.
விளக்கம்: மருத நிலத்து தலைவனின் புகழனைச் சொல்வதை கைவிடுவாயாக. பிற பெண்டரைக் கண்டு நாணம் கொள்ளும் என் தலைவனிடம் உள்ள குறைகள் ஒருபுறம் இருக்கட்டும், உனக்கு கூற ஏதேனும் இருந்தால் கூறுவாயாக என்று தலைவி பாணனிடம் கூறினாள்.
பாடல் 50. உள் இதழ் தாமரை போது உரழும் ஊரனே, உள்ளம் கொண்டு உள்ளான் என்று யாருக்கு உரைக்கோ ஒள்ளிராய், அச்சுப்பணி மொழி உண்டேனோ மேல் நான் ஓர் பொய்ச் சூழ் என அறியாதேன்.
விளக்கம்: களவ புரட்சி காலத்தில் கூறிய உறுதிமொழிகளைப் போய் என்று கருதியிருந்தால் அதனை எழுத்தில் எழுதி பெற்றிருப்பேன். அங்கனமிருக்க தாமரை மலர்கள் இடையிட்டு கிடக்கும் மருது நிலத்து தலைவன் என்னை நினைத்தும் பார்ப்பதில்லை என்பதை யாருக்கு உரைப்பேன் என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள்.
பாடல் 51. பேதையர் என்று தமரை செருபவோ போது உரள் தாமரைக்கண் ஊரனை நேர் நோக்கி வாய் மூடி இட்டும் இருப்பவோர் மானிழாய் நோவது என் மார்பு அறியும் இன்று.
விளக்கம்: தலைவரை காணாத போது பரத்தையர் அறிவற்றவர் என சினம் கொண்டும் கண்டபோது வாய்மூடியும் இருப்பர். இப்படி புறம் கூறுகின்றவர்களிடம் செல்லும் நம் தலைவனை நினைத்து என் உள்ளம் வருந்துகிறது. இதனை யாரிடம் கூறுவேன் தோழி என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள்.
பாடல் 52. காதலின் தீரக் கழிய முயங்கன்மின் ஓதம் துவன்றும் ஒலி புனல் ஊரனே பேதைப்பட்டு எங்கன்மின் நீரும் என் இலா ஆசை ஒழிய உரைத்து.
விளக்கம்: நீர்வளம் நிறைந்த மருத நிலத்தலைவனை உள்ளம்பினால் நீங்கள் நெருங்கித் தழுவாதீர்கள். அறியாமையில் அகப்பட்டு அளவற்ற முறையில் தலைவன் மேல் விருப்பம் கொண்டு காதல் சொற்கள் பலவற்றைப் பேசி இயங்குதல் வேண்டாம். தலைவன் முன்பே இவ்வாறு இருந்தாலோ என்னிடம் அன்புடன் ஒழுகுவான் என்று தலைவி மற்றவர்களிடம் கூறினாள்.
பாடல் 53. உள்நாட்டம் சார்ந்தவர் தந்த நசை இற்றி என்று எண்ணார்க்கு கண்ணோட்டம் தீர்க்குதும் என்று எண்ணி வழிபாடு கொள்ளும் பல வயல் ஊரன் பழிபாடல் நின்மேலது.
விளக்கம்: சான்றோர் ஏற்படுத்திய இல்லற வாழ்க்கையானது அன்புடன் கூடியது என்று நினைக்காமல் புணர்ச்சி ஒன்றையே எண்ணும் பரத்தையரிடத்தில் காட்டிய அருளை இனி விட்டுவிடுவானோ என நினைத்த போது தலைவன் உன்னிடம் வருகிறான். அவனை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு பழி வந்து சேரும் என்று தோழி தலைவியிடம் கூறினாள்.
பாடல் 54. உன் துறை பொய்கை வராலினம் எரியும் தன் துறை ஊற தகுவதோ ஒன்றொடியே பாராய் மனை துறந்து அச்சேரிச் செல்வதனே ஊராண்மை ஆக்கிக் கொளல்.
விளக்கம்: மருத நிலத்தலைவரிடம் வீட்டை விட்டு பரத்தையர் வீடு செல்வது சாதனை என்று நினைப்பது பெருமையாகுமா? உம்மை பிரிந்த தலைவியின் நிலையை எண்ணிப் பார்ப்பாயாக என்று தோழி கூறினாள்.
பாடல் 55. பொய்கே நல்லூரன் திறம் கிளத்தல் என்னுடைய எவ்வம் எனினும் எழுந்திக வைகள் மறியில் பொலந்தொடி வீசும் அலற்றும் சிறுவன் உடையேன் துணை.
விளக்கம்: மருத நிலத்து தலைவனின் ஒழுக்க நெறிகளை நீ எடுத்துக் கூற வேண்டியதில்லை. தலைவன் பிரிந்தது என்னுடைய தவறாக இருப்பினும் இருக்கட்டும். என் மகனை நான் பாதுகாவலாகக் கொண்டுள்ளேன். ஆகையால் இவ்விடத்தை விட்டுச் செல்வாயாக என பாணர்க்கு வாயில் மறுத்து தலைவி கூறினாள்.
பாடல் 56. வளவயல் ஊரன் மருள் உரைக்கு மாதர் வளைய சக்கரத்து ஆழி கொலை பிழையாது ஒன்று இடையிட்டு வருமேல் நின் வாழ்நாட்கள் ஒன்றி அனைத்தும் உளேன்.
விளக்கம்: வளம் பொருந்திய வயல்கள் சூழ்ந்த மருத நிலத்தலைவன் மயக்கும் மொழிகளைப் பேசி தங்கள் வலையில் சிக்க வைக்கும் பரத்தையரின் சக்கரம் போன்ற மோதிரம் அணிந்த கைகளில் தப்பி நம்மிடம் வந்தால் அவனை உம்மிடம் சேரச் செய்து வேண்டியவற்றை பெற்றதைப் போல மகிழ்ச்சியடைவேன் என்று தோழி தலைவியிடம் கூறினாள்.
5. நெய்தல். பாடல் 57. ஒழுகு திரைக்கரை வான் குறுகின் தூவி உழுதரும் ஊதை எடுக்கும் துறைவனே பேதையான் என்று உணரும் நெஞ்சும் இனிது உண்மை ஊதியம் அன்றோ உயிர்க்கு.
விளக்கம்: அலைகளையுடைய கடலினைச் சார்ந்த தலைவன் வஞ்சனை இல்லாத அறியாமை உடையவன் என்று உணரும்படியான நெஞ்சத்தை நாம் கொண்டிருத்தல் நம் வாழ்வுக்கு நன்மையை உண்டாக்கும் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 58. என்னைக்குள் தோழி அவர்கண்ணும் நன்கு இல்லை அன்னை முகனும் அது ஆகும் பொன் அலர் புண்ணயம் பூங்கானர் சேர்ப்பதைத் தக்க தேர் நின் அல்லது இல் என்று உரை.
விளக்கம்: தலைவன் நம்மை விரைவில் மணந்து கொள்ளாத்தால் துன்பம் மிகுகின்றது. களவொழுக்கம் தெரிந்ததால் செவிலியின் மனநிலை மாறியுள்ளது. நெய்தல் நிலத்து எம் தலைவனுக்கு மணம் செய்து கொள்வதில் தாமதம் ஏற்படுவது தகாது என்பதால் உன்னைத் தவிர எனக்கு வேறு துணையில்லை என்பதை என் தலைவனிடம் சொல்வாய் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 59. இடு மணல் எக்கர் அகன் காணல் சேர்ப்பன் கடுமான் மணி அரவம் என்று கொடுங்குழாய் புல் அரவம் கேட்டு கலுந்தாள் சிறுகுடியர் உள் அரவம் நானவர் என்று.
விளக்கம்: தோழி தலைவனிடம் பறவைகளின் ஒலியை தன் தலைவன் விரைவாய் செலுத்தும் குதிரைகளின் ஒலி என்று எண்ணி தலைவி ஏமாந்து சென்றாள். பரதவர் பயங்கொள்வாரோ என்று நினைத்து இரவுக்குரியிடம் வரை சென்று உன்னை பார்க்காமல் திரும்பிவிட்டாள் என்று கூறினாள்.
பாடல் 60. மணி நிற நெய்தல் இருங்கழிச் சேர்ப்பன் அணி நலம் உண்டு அகன்றான் என்று கொல் எம்போல் தனி மணல் எக்கர்மேல் ஓதம் பெயரத் துணி முன்னீர் துஞ்சாதது.
விளக்கம்: தலைவனை இரவுக்குறியில் சந்தித்துவிட்டு திரும்பிய தலைவி தோழியிடம் கடலானது உறங்காமைக்கு காரணம் நெய்தல் நில மலர்கள் பூத்துள்ள கடல் துறையுடைய தலைவன் தன் அழகிய நலமான இன்பத்தை மேற்கொண்டு நீங்கிவிட்டான் என்று எண்ணிதான் உறங்கவில்லை போலும் என்றாள்.
பாடல் 61. கண் திறள் முத்தம் பயக்கும் இரு முன்னீர் பண்டம் கொள் நாவாய் வழங்கும் துறைவனே முண்டகக் காணலுள் கண்டேன் எனத் தெளிந்தேன் நின்ற உணர்வு இலாதேன்.
விளக்கம்: திரண்ட முத்துக்களை தரும் பெரிய கடலில் பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற மரக்கலங்கள் உலவும்படியான துறைமுக தலைவனை தாரை செடிகள் சூழ்ந்த கடற்கரை சோலையில் இன்று அரிதாய் காணப்பெற்றேன். அவனை பிரிந்தபோது நேர்ந்த துன்பத்தால் இப்பொழுது இன்ப உணர்ச்சி இல்லாதவளானேன் என்று தன் நெஞ்சுக்கு தலைமகள் கூறினாள்.
பாடல் 62. அடம்பு இவர் இயக்கர் அளவன் வழங்கும் கொடுங்கழிச் சேர்ப்பன் அருளான் எனத் தெளிந்து கள்ள மனத்தான் அயல் நெறிச்செல்லும் கொல் நல்வளை சோர நடந்து.
விளக்கம்: அடம்பு கொடி படர்ந்துள்ள மணல் மேடுகளில் நண்டுகள் நடமாடும் உப்பங்கழிகள் சூழ்ந்த கடற்கரை தலைவன் வரவை நீட்டித்ததால் அவனிடம் அன்பில்லை என்று தலைவி வருந்தும்படி வேறொரு குலமகளை மணந்து கொள்வானோ? அவ்வாறு செய்ய மாட்டான் என்று கூறினாள்.
பாடல் 63. கள் நறு நெய்தல் கமழும் கொடுங்கழித் தன்னம் துறைவனோ தன் இளன் ஆயுழாய் வண்ணகைப்பட்டதனே ஆண்மை எனக் கருதி பண் அமைத்தேர்மேல் வரும்.
விளக்கம்: ஒப்பங்கழிகளையுடைய தலைவன் அவனுடைய கைகளில் அகப்பட்டுக் கொண்டாரே தன் ஆண்மையினால் என்று கருதி இருமாப்பு கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் அமர்ந்து மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் வருகின்றான் என்று தோழி தலைவியிடம் கூறினாள்.
பாடல் 64. தென் நீர் இருங்கழி வேண்டும் இறை மாந்தி பெண்ணை மேல் சேக்கும் வளர்வாய் புலர் அன்றில் தன்னம் துறைவர்க்கு உரையாய் மனமொழி வண்ணம் தா என்று தொடுத்து.
விளக்கம்: தோழி, ஒப்பங்கழியில் மீனினை உண்டு அருகில் உள்ள பனைமரத்தின் மீது தங்கும் இணைப்பிரியா அன்றில் பறவையிடம் தலைவியின் களவு புணர்ச்சியில் கொண்ட அழகை திருப்பித் தந்து விடுவாய் என்று வேண்டிய சொற்களை அடக்கத்தோடு தொகுத்து தலைவனிடம் கூறுவாயாக என்று கூறினாள்.
பாடல் 65. எரி சுறா குப்பை இனம் கலக்கத்தாக்கும் எரி திரைச் சேர்ப்பன் கொடுமை அறியாகுல் கானகம் நன்னி அருள் அற்றினக் கண்டும் காணலுள் வாழும் குறுகு.
விளக்கம்: நெய்தல் நிலத்தலைவனை பிரியேன் எனக் கூறிப் பிரிந்து கொடுமையைக் காட்டு வழியில் சென்று என்மேல் அன்பு இல்லாது காலம் நீட்டும் தலைவனைப் பற்றி அறிந்து கொள்ள மாட்டாயோ என்று தலைமகள் தன் மனத்திடம் கூறினாள்.
பாடல் 66. நுண்ஞான் வலையின் பரதவர் போத்தந்த பல்மீன் உணங்கள் கவரும் துறைவனே கண்ணினால் காண அமையும் கோல் என் தோழி வண்ணம்தா என்கம் தொடுத்து.
விளக்கம்: வலையால் பரதவர் பிடித்துக் கொண்டு வந்த பலவித மீன்களாகிய வற்றலனை பற்றுதற்கு இடமான துறையுடைய தலைவனைக் காண நேருமானால் விடாது தொடர்ந்து தலைவியினிடத்துக் கொண்ட அழகை திருமணத்தின் மூலம் கேட்டுப் பெறுவோம் என்று தோழி தலைவியிடம் கூறினாள்.
பாடல் 67. இவர் திரை நீக்கியிட்ட எக்கர் மணல்மேல் கவர்கால் அளவன் தன பெணையோடு நிகரில் இருங்கழிச் சேர்ப்பாய் என் தோழி படற்பசலே ஆயின்று தோள்.
விளக்கம்: மணல் மேட்டில் ஆண் நண்டானது பெண் நண்டோடு விளையாடுகின்ற ஒப்பற்ற பெரிய ஒப்பங்கழிகளையுடைய கடல் துறை தலைவனிடம் தோழி தலைமகள் நின் பிரிவால் பசலை ஏற்பட்டு துன்பப்படுகின்றாள் என்று தலைமகளை மறந்த போது தோழி எதிர்பட்டு கூறினாள்.
பாடல் 68. சிறு மீன் கவுள் கொண்ட செந்தூவி நாராய் இரு மென் குரல நின் பிள்ளைகட்கே ஆகி நெறி நீர் இருங்கழிச் சேர்ப்பன் அகன்ற நெறி அருதி மீன் தபுனி.
விளக்கம்: சிறு மீன்களை தன் அலைகடை கொண்ட சிவந்த இறகுகளையுடைய நாரையிடம் மெல்லிய குரலையுடைய உன் குஞ்சுகளையே எண்ணி மீன்களை கொத்திக் கொள்ளும். வளைந்து செல்லும் உப்பங்கழிகள் மிகுதியாக உள்ள கடல் துறை தலைவன் என்னை விட்டு நீங்கிய தன்மையை நன்றாய் அறிவாய் என்று தலைவன் பொருள் வயற்பிரிந்த காலத்து வருந்திய தலைவி நாரையை பார்த்து கூறினாள்.
69-72 பாடல்களும் மறைந்து போயுள்ளன. ஐந்தனை 70 மூலமும் உரையும் முற்று பெற்றன.